அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழுக்கும் தமிழோசை. மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையிலிருந்து வேட்டிகன் சென்றிருக்கும் கத்தோலிக்க ஆயர்களை சந்தித்த பாப்பரசர் இலங்கையின் மத நல்லிணக்கம் குறித்து கவலை வெளியிட்டிருப்பது குறித்த செய்திகள்.
இப்படியான இருக்கின்றது, இப்படியான கடும்போக்கானவர்கள் எல்லா சமூகங்கள் மத்தியிலையும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அவர்களோடும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றனர்.
தடைப்பட்டிருந்த இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் மே மாதம் நடைபெறும் என்று, மே மாதம் 12ஆம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
அத்துமீறி இலங்கை எல்லைக்குள் நுழைந்த தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டும் எங்களுடைய மீனவ பிரதிநிதி சார்பாக எங்களுடன் கலந்துரையாடல்களும் இல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்பட்டது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அதிருப்தியை அந்த கூட்டத்தையே நாங்கள் முக்கியமாக தெரிவிப்பதற்கு முடிவு செய்துள்ளோம்.
இலங்கையில் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தவர்களில் 4 பேர் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
கிழக்கு யுக்ரைனில் 8 நாட்களுக்கு முன்னதாக ரஷ்ய ஆதரவு பிரிவினவாதிகளால் பிடித்துச் செல்லப்பட்ட 7 சர்வதேச கண்காணிப்பாளர்களும் அவர்களுடன் சென்ற 5 யுக்ரைனியர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது நல்லெண்ண அடிப்படையிலான ஒரு நடவடிக்கை என்று இந்த விடுதலைக்கு உதவிய ரஷ்ய தூதுவரான விளாடிமிர் லுக்கின் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பின் இந்த கண்காணிப்பாளர்களை தமது விருந்தினர்கள் என்று விவரித்திருக்கின்ற ஸ்லாவியான்ஸ்கில் நகரிலிருக்கின்ற ரஷ்ய ஆதரவு பிரிவினவாத தலைவர் வியாச்சாஸ் போனோமாஃப்யோவ் அவர்கள் அவர்களை தான் நிபந்தனை என்று விடுதலை செய்வதாக கூறியிருக்கின்றார். தாம் நன்றாக நடத்தப்பட்டதாகவும் தமது வீடுகளுக்கு செல்வது குறித்து தற்பொழுது யோசிப்பதாகவும் விடுதலையான ஐரோப்பிய கண்காணிப்பாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். கிழக்கு யுக்ரைனில் பதற்றத்தை குறைக்கும் நடவடிக்கையின் ஒருபடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ரஷ்யா மீது கடுமையான மேற்குலக அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது.
இதனிடையே கிழக்கு யுக்ரைனிய நகரான கிரமாதோஸ்கிலும் அதனைச் சுற்றிலும் யுக்ரைனிய படையினருக்கும் ரஷ்ய ஆதரவு ஆயுததாரிகளுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடந்து வருகின்றன. அங்கு குறுகிய கால கிளர்ச்சி என்பதிலும் பார்க்க போர் ஒன்றை நடந்து வருவதாக கியோவில் உள்ள அதிகாரிகள் விபரித்துள்ளனர். கவச வாகனங்கள் புடை சூழ சென்ற அரச படைகள் கிராமாதோஸ்க் நகரில் உள்ள பாதுகாப்பு படை தலைமையகத்தை மீள கைப்பற்றியிருப்பதாக புதிய தகவல்கள் கூறுகின்றன. அண்டையில் உள்ள ஸ்லாவியான்ஸ்க் நகரை மீள கைப்பற்றும் இராணுவ நடவடிக்கைகளும் நடந்து வருகின்றன. தென்மேற்கு நகரான ஒடெசாவில் அரச படைகளுக்கும் ரஷ்ய ஆதரவு படையினருக்கும் இடையிலான மோதல்களில் 42 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர்.
பாலியல் துஷ்பிரயோகம் செய்பவர்கள் குறித்து முறைப்பாடு செய்ய தவறிய அல்லது சிறார் துஷ்பிரயோக பாதிரிமாரிடமிருந்து குழந்தைகளை பாதுகாக்க தவறிய ஆயர்கள் மற்றும் திருச்சபை நிர்வாகிகள் மீது அதற்கான பொறுப்பை சுமத்துகின்ற திட்டம் ஒன்றை வத்திக்கானின் ஆலோசனைக் குழு ஒன்று பரிந்துரைத்திருக்கின்றது. திருச்சபையின் தற்போதைய சட்டங்கள் காலத்துக்கு பொருந்தாதவை என்றும் பிரச்சனைகளை கையாள்வதற்கான செயற்திறன்மிக்க நியமங்களை தாம் இயற்றப்போவதாகவும் அந்த சந்திப்பின் பின்னர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்ற மேரி காலின்ஸ் என்ற பெண்மணி சிறுவயதில் பாதிரிமாரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவர். ஆனால் அது குறித்து வாயிலிருக்கக்கூடாது என்று அவருக்கு உள்ளூர் திருச்சபை நிர்வாகிகள் அப்பொழுது கூறியிருந்தார்கள். பல வருடங்களாக நடந்து வந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக வத்திக்கான் மீது திரும்ப திருப்ப குற்றம் சாட்டப்படுகின்றது.
ஆப்கானிஸ்தானில் வடகிழக்கு மாகாணமான பதாக்ஷானில் நடந்திருக்கின்ற 2 மண்சரிவுகளில் புதையுண்ட 100கணக்கானவர்களை தேடும் பணிகளை கைவிடுவதாக மீட்பு பணியாளர்கள் கூறுகின்றனர். சடலங்களை தேடி சேற்று மண்ணை தோண்டுவது நம்பிக்கையற்ற செயல் என்று அதிகாரிகள் கருதுவதாக சம்பவ இடத்தில் உள்ள பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறினார். இதுவரை 350க்கும் அதிகமான சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 500 தாண்டாது என்று நம்புவதாக ஆப்கான் அதிகாரிகள் தற்போது கூறுகின்றனர். மலைப்பாங்கான பகுதியொன்று சரிந்து விழுந்ததில் கிராமமே மூடிவிட்டது. அவர்களை மீட்க வந்தவர்களும் இன்னொரு மண் சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளனர்.
இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் இருக்கின்ற போடோலாந்து பிராந்திய நிர்வாக மாவட்டங்களில் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி அமைப்பைச் சேர்ந்த கிளர்ச்சிக்காரர்களால் முஸ்லீம் கிராமவாசிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து அங்கு அமைதியை ஏற்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இந்த கலவரத்தில் கொல்லப்பட்ட மேலும் 9 பேரின் சடலங்கள் இன்று சனிக்கிழமை காலை மீட்கப்பட்டன.
இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் தீக்குளித்துக் கொண்ட நபர் ஒருவரால் கட்டிப்பிடிக்கப்பட்ட அரசியல்வாதி ஒருவர் காயங்களால் உயிரிழந்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் உள்ளூர் தலைவரான கம்ருசம்மா ஃபௌஜி இந்த வாரத்தின் முற்பகுதியில் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது பார்வையாளர்களில் ஒருவர் தன் மீது பெட்ரோல் ஊற்றி பற்ற வைத்துக் கொண்டு அவரை கட்டிப்பிடித்துள்ளார். பார்வையாளர்களுக்கு முன்பாகவே இருவர் மீதும் தீப்பிடித்துக் கொண்டுள்ளது. தீ வைத்துக் கொண்டவர் சம்பவம் நடந்து சற்று நேரத்தில் உயிரிழந்து விட்டார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தனியொரு மத அடையாளத்தை மையப்படுத்தி போலியாக தேசிய ஒற்றுமை என்கிற கருத்தை உருவாக்கு வரும் மத கடும்போக்குவாதிகளால் குழப்பங்களும் பல்வேறு அச்சுறுத்தல் மற்றும் வன்முறைகளும் நடந்து வருவதாக பாப்பரசர் பிரான்சிஸ் கூறியிருக்கிறார். இலங்கையிலிருந்து வத்திகான் சென்றிருக்கும் கத்தோலிக்க ஆயர்மாரை பாப்பரசர் சந்தித்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை அவர் வழங்கியிருக்கிறார். வத்திகானில் தற்போது இருக்கும் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சந்திப்பு குறித்து கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
உங்களுடைய நாட்டுக்குரிய சமாதானம், நல்லிணக்கம் இதெல்லாம் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. இனி எங்களுடைய திருச்சபையினுடைய சேவையை பற்றியும் அவருக்கு எடுத்து வைத்தோம். அதாவது எங்களுடைய திருச்சபையும் இந்த சமாதானத்திற்காக எல்லா ஆயர்களும் எல்லா மக்களும் முதலாளர்களுக்காக சமாதானத்திற்காக வேண்டுகின்றோம். அதே நேரத்தில் சமாதானத்திற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்று அவருக்கு எடுத்துக்கொண்டோம். உங்களுடைய அரசியல் ரீதியாக ஒரு சமாதானம் வேண்டும் என்ற நிலையை நாங்கள் அதற்கு வற்புறுத்தியுள்ளோம். அதே நேரத்தில் கேட்டால் இதை என்ன ரீதியாகவா அல்லது என்ன மத ரீதியாக மொழி ரீதியாக எல்லாம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் குழப்பந்தியாகத்தான் இருக்க வேண்டும் நாங்கள் அவருக்கு எடுத்து வைத்தோம். ஆனால் நல்லிணக்கம் தேவை, சமாதானம் தேவை, எல்லா மக்களும் நிம்மதியாக நீதியுடன் தோடு வாழ வேண்டும் என்ற அந்த கருத்தை நாங்கள் அவருக்கு எடுத்து வைத்தோம்.
பாப்பரசர் அவர்கள் என்ன வகையான ஒரு செய்தியை உங்களிடம் வழங்கியிருக்கிறார்?
அவர் விசேஷமாக எங்களுக்கு இந்த பல் சமய பல் இன மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அது முக்கியம் என்று சொன்னால் மக்களுடைய வாழ்க்கை குணாகப்படும் யுத்தத்திலும் அதிலும் எங்களுடைய நேரத்தை காலத்தை செலவழிக்காக எங்களுடைய வருங்கால சந்ததிக்குரிய அத்திவாரத்தை நாங்கள் இட வேண்டும். அதாவது எங்களுடைய தலைவர்களோடு நின்று எப்படியாவது இந்த சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்.
அதே நேரம் இலங்கையில் கடும்போக்கு மதவாத அமைப்புகளுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் பாப்பரசர் பேசியிருக்கிறார். அது தொடர்பாக என்ன விடயத்தை அவர் தெரிவித்தார்?
சிறுமாக இப்படியான எல்லா இடங்களும் இருக்கின்றது, இப்படியான கடும்போக்கானவர்கள் எல்லா சமூகங்கள் மத்தியிலேயும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அவர்களோடும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றனர்.
போருக்கு பின்னர் இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்படுவது தொடர்பாகவும் இலங்கையின் மீதான விசாரணை சர்வதேச விசாரணை நடப்பது தொடர்பாகவும் சர்வதேச கோரிக்கை எழுந்து வருகின்ற சூழ்நிலையில் இது பற்றி பாப்பரசர் எதுவும் கூறினார்?
தெரியும், தெரிந்து அறிந்து வச்சிருக்கின்றார். அதை பற்றி எடுத்து கூறினார். ஆகையால் சர்வதேச ரீதியில் இருக்கின்ற நிலைப்பாட்டையும் அவர் அறிந்திருக்கின்றார். இனிதான் எங்களுக்கும் அறிவுரை ஒத்துழைத்து ஏற்கனவே நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்.
வத்திகானில் இருக்கும் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்கள். இலங்கையில் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பூசா தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களில் 4 பேர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவை குறித்த மேலதிக விவரங்களுடன் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இவர்களில் இருவர் பெண்கள், இருவர் ஆண்கள். நாட்டில் பயங்கரவாதத்தை மீண்டும் உருவாக்குவதற்கும் விடுதலை புலிகளை மீளிணையச் செய்வதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு நெடுங்கேனி காட்டுப்பகுதியில் இராணுவ சுற்றி வளைப்பொன்றின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பேரில் ஒருவராகிய கோபி என்று இராணுவத்தினரால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த கஜீபன் என்பவருடைய மனைவி சர்மிளா, கஜீபனின் தாயாருக்கு உதவியாக இருந்ததாக தெரிவிக்கப்படும் புவனேஸ்வரி ஆகிய 2 பெண்களுமே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடன் பேக்கரி உரிமையாளர் என கூறப்படும் பாலகுருநாதன், அந்த பேக்கரியில் பணியாற்றியதாக தெரிவிக்கப்படும் ஹரன் ஆகிய இருவரும் விடுதலையாக இருக்கின்றார்கள். இவர்களில் பேக்கரி உரிமையாளரை பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. நாட்டில் மீண்டும் பயங்கரவாதத்தை தூண்டி விடுவதற்கும் விடுதலை புலிகளை மீளிணையச் செய்வதற்கும் வெளிநாடுகளில் உள்ள விடுதலை புலி உறுப்பினர்களின் உதவியோடு இங்குள்ளவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக இராணுவம் குற்றம் சுமத்தியிருந்தது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் அவர்களுக்கு உதவினார்கள் என குற்றம் சுமத்தப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் 30 மேற்பட்டவர்கள் பூசா தடுப்பு முகாம் உட்பட தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். தடைப்பட்டிருந்த இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் மே மாதம் 12ஆம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கை இந்திய மீனவர்கள் மட்டத்தில் நடைபெறாமல் தடைபட்டிருந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் வரும் 12ஆம் தேதி கொழும்பில் நடைபெறும் என்று இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் நிமால் ஹெட்டியாரச்சி அவர்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார். இந்த பேச்சுக்களில் இலங்கை தரப்பில் 20 மீனவர்களும் இந்திய தரப்பில் 26 மீனவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். பாக்கு நீரிணை பகுதியில் இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையில் நீண்டகாலமாக தொடர்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இருநாட்டு அதிகாரிகள் மற்றும் மீனவர் பிரதிநிதிகள் மத்தியில் பேச்சுக்கள் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக இந்த வருடம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மீனவர்கள் மட்டத்திலான முதல் கட்ட பேச்சுக்கள் சென்னையில் நடைபெற்றிருந்தன. தொடர்ந்து இரண்டாம் கட்ட பேச்சுக்கள் மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு நாள் குறிக்கப்பட்டு பின்னர் அது அந்த மாதம் 25ஆம் தேதிக்கு பின்போடப்பட்டிருந்தது. எனினும் தமிழக அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாக இரண்டாம் கட்ட பேச்சுக்களுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்த இந்திய மீனவர்களை இலங்கை அரசு விடுதலை செய்யாத காரணத்தினால் இந்த பேச்சுக்கள் தாமதப்பட்டிருந்தன. நீண்ட தாமதத்தின் பின்னர் இம்மாதம் 12ஆம் தேதி பேச்சுக்கள் நடைபெறும் என்று இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபற்றி இலங்கை தரப்பில் பேச்சுக்களில் கலந்து கொண்டவரும் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவருமாகிய ஜஸ்டின் சொய்சா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மே மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணியளவில் கொழும்பில் உள்ள செடெக் நிறுவனத்தில் இலங்கை இந்திய மீனவர்களுக்கான பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறதாக எங்களுக்கு கடத்தல் அமைச்சிலிருந்து அறிவித்தல் கிடைத்துள்ளது. 11ஆம் தேதி இரவு அமைச்சருடைய சந்திப்புக்கு பின் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு பேச்சுவார்த்தை நடப்பு இருப்பதாக எங்களுக்கு கடத்தல் அமைச்சிலிருந்து மன்னார் மாவட்ட சம்மேளன தலைவர் ரீதியிலும் பேச்சுவார்த்தைகளை கலந்து கொண்ட தலைவர் ரீதியிலும் எனக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி காலையில் நாங்கள் இங்கே புறப்படுகிறோம். 11ஆம் தேதி இரவு 7 மணிக்கு எங்களுடைய கடத்தல் அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட 20 மீனவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை சம்பந்தமான கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சருடைய கலந்துரையாடலுக்கு அமைவாக 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இலங்கை இந்திய மீனவர்களுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும். பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை, அமைச்சு மட்டத்தினுடைய அதிகாரிகள் மட்டும் கலந்து கொள்கிறார்கள்.
இது இந்த வடமாகாணத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறபடியால வடமாகாண சபையின் மீன்பிடித்துறை அமைச்சர் இதுல கலந்து கொள்கிறாரா, அவருக்கு இதன் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா, என்ன மாதிரி?
வடமாகாணத்திட்ட கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு இது சம்பந்தமான எதுவும் அழைப்புகள் நான் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது அழைப்புகள் எதுவும் விடப்படவில்லை. அவர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவும் இல்லை. தேசிய மட்டத்தில் உள்ள கடத்தொழில் அமைச்சர் ராஜேஷ் சின்னாவரத்திலும் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தை கலந்து கொள்ளவில்லை.
சார், இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நாள் நடக்குமா, ரெண்டு நாள் நடக்குமா, இது நம்ம ஆலோசிக்கப்பட்டிருக்கிறதா?
எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பேச்சுவார்த்தை 12ஆம் தேதி நடக்கிறது. அதில் ஒரு நாள் 12ஆம் தேதி மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தும் இந்திய தரப்பிலே இன்னொரு நாள் கூட கேட்டதாக எங்களுடைய அமைச்சு அதிகாரிகள் அவர்கள் எனக்கு தெரிவித்தார்கள். அதற்கு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இன்னும் அனுமதி வழங்கவில்லை. 11ஆம் தேதி பின்னேறம் நாங்கள் 7 மணிக்கு அமைச்சர் அவர்களை இந்திய இலங்கை மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ற எங்களுடைய இலங்கை மீனவர்கள் சார்பாக அமைச்சர் அவர்கள் அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தும் பொழுது நாங்கள் அதுக்கு 2 நாள் கேட்டால் நாங்கள் அதை ஒரு நாளாகத்தான் பேசுவதற்கு எங்களுடைய மீனவர்கள் மட்டத்திலே நாங்கள் பேசி இருக்கின்றோம். ஆகவே ஒரு நாள் பேச்சுவார்த்தையில் முடிக்கிறதுக்கு மீனவர்கள் சார்பாக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம்.
சார், இந்த பேச்சுவார்த்தையில தமிழ்நாட்டிலிருந்து மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் அமைச்சு அதிகாரிகள், தமிழ்நாட்டு அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்களா அல்லது டெல்லி மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் யார் கலந்து கொள்கிறார்கள்?
இந்தியாவினுடைய மத்திய அரசு சார்பாக 3 பிரதிநிதிகள் கலந்து கொள்வதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள கடத்தொழில் நீரியல் அமைச்சினுடைய செயலாளர் அவர்களும் பணிப்பாளர் நாயகம் அவர்களும் கடத்தொழில் அமைச்சினுடைய சென்னையை சேர்ந்த ஒரு அதிகாரியும் மற்றும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியும் கலந்து கொள்வதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. மீனவர்கள் 17 பேர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்கள் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையிலே கடந்து நடந்த பேச்சுவார்த்தைகளை இந்திய மீனவர்கள் எட்டப்பட்ட முடிவுகளை அவர்கள் மீறி இருப்பதாலும் அத்துமீறி இலங்கை எல்லைக்குள் நுழைந்த படகுகள் கைது செய்யப்பட்டும் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டும் எங்களுடைய மீனவர் பிரதிநிதி சார்பாக எங்களுடன் எதுவித கலந்துரையாடல்களும் இல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்பட்டது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அதிருப்தியை அந்த கூட்டத்தை நாங்கள் முக்கியமாக தெரிவிப்பதற்கு முடிவு செய்துள்ளோம். வடபகுதி மீனவர்கள் சார்பாக 11ஆம் தேதி நடக்கிற கலந்தாலோசனையில் நாங்கள் இந்த அமைச்சருக்கும் இதை தெரிவிப்போம். அத்தோடு பேச்சுவார்த்தை கலந்து கொள்ள இந்திய அதிகாரிகளுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் நாங்கள் இதை தெரிவிப்போம்
என்றார் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். தமிழக தலைநகர் சென்னையில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் திமுக தலைவர் மு கருணாநிதிக்கு இடையிலான அறிக்கை போர் தீவிரமடைந்திருக்கிறது. இது பற்றிய செய்தியை தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
குண்டுவெடிப்பு நிகழ்ந்தவுடன் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட திமுக தலைவர் கருணாநிதி, ஜாக்கிர் ஹுசைன் என்ற தீவிரவாதி கைது செய்யப்பட்டதும் முழுமையான விசாரணைகள் நடைபெற்றிருக்குமானால் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என்று தெரிவித்திருந்தார். காவல்துறையினரை வழிநடத்தி உரிய அறிவுரைகளை வழங்க வேண்டிய முதலமைச்சர் நெருக்கடியான நேரத்தில் தலைநகரில் இல்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஜாக்கிர் ஹுசைனிடம் முழுமையான விசாரணை நடைபெற்றது என்றும், கருணாநிதியின் அறிக்கை அரசியல் ஆதாயம் தேடும் பொறுப்பற்ற செயல் என்றும், தீவிரவாதிகளிடமிருந்து தகவல் ஏதும் கிடைத்திருந்தால் அதனை தமிழக காவல்துறையிடம் தெரிவிக்கும்படியும் கோரியிருந்தார். இந்நிலையில் இன்று திமுக தலைவர் மு கருணாநிதி மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். கோவை குண்டுவெடிப்பு குறித்து அறிக்கை விட்டிருக்கும் ஜெயலலிதா தற்போது தலைநகரிலேயே குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கும் போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என அந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை குண்டுவெடிப்பு நடந்தவுடன் முதலமைச்சராக இருந்த நான் கோவை சென்று சிகிச்சை பெற்றவர்களை பார்த்து ஆறுதல் கூறினேன். அவ்வாறு முதலமைச்சர் சென்னை வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூறியிருக்க வேண்டாமா என்றும் திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கிடையில் இந்த குண்டுவெடிப்பு குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் இது நரேந்திர மோடியை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே போல பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு இலங்கையில் பயிற்சி தருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி காவல்துறையின் ஐஜி நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது ஜாக்கிர் ஹுசைனுக்கும் இந்த குண்டுவெடிப்புக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். IPL சூதாட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக மூத்த IPS அதிகாரி ஜி சம்பத்குமார் தாக்கல் செய்திருந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அவை ஆதாரமற்றவை என்றும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று சனிக்கிழமை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய செய்திகளை தருகிறார் சங்கீதா ராஜன்.
தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் IPL தொடர்பான BCCI வழக்கில் தம்மையும் இணைத்துக் கொள்ளும்படி கோரும் மனுவை தமிழக அரசு இன்று தாக்கல் செய்திருக்கிறது. அதில் தமிழக அரசை உட்படுத்தாமல் தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை சம்பத்குமார் முன்வைத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தமிழக அரசையோ சிபிசிஐடி காவல்துறையினரையோ மேற்கோள் காட்டாமல் சம்பத்குமார் உச்சநீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி செல்வதாகவும் தமிழக அரசின் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. IPL சூதாட்டம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட தமிழக சிறப்பு சிபிசிஐடி சென்னை பிரிவின் புலனாய்வு குழுவில் தான் இருந்ததாக கூறும் IPS அதிகாரி ஜி சம்பத்குமார் கடந்த பிப்ரவரி மாதம் 28 தேதி அன்று பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் 11 அன்று IPL சூதாட்ட வழக்கை விசாரிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க வேண்டும் என கோரி சம்பத்குமார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். IPL சூதாட்டம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட சிறப்பு சிபிசிஐடி சென்னை பிரிவின் புலனாய்வு குழுவில் தான் இருந்ததாகவும், பின்னர் காரணமின்றி தான் குழுவை விட்டு நீக்கப்பட்டு பின்னர் பணியிலிருந்தே இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் அந்த மனுவில் சம்பத்குமார் தெரிவித்திருந்தார். இன்று தமிழக அரசு தொடுத்துள்ள மனுவில் சம்பத்குமார் IPL விசாரணை குழுவில் எந்த பங்கும் வகிக்கவில்லை என்றும், சூதாட்டக்காரர்களிடம் லஞ்சம் கோரியதால் தான் ஜி சம்பத்குமார் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். அடுத்து பன்னாட்டு கண்ணோட்டம். உலக மட்டத்தில் பாலியல் ஆசை காட்டி பணம் பறிக்கும் ஒரு கும்பலை பிலிப்பைன்ஸ் போலீசார் கைது செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய BBC செய்திகளை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
உலக மட்டத்தில் பாலியல் ஆசை காட்டி பணம் பறிக்கும் ஒரு கும்பலை பிலிப்பைன்ஸ் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இணையத்தின் மூலம் வெளிநாடுகளில் இருக்கும் பலருக்கு பாலியல் ரீதியாக ஆசை காட்டி அவர்களை பின்னர் மிரட்டி இந்த குழு பணம் பறித்து வந்திருக்கின்றது. முதலில் இளம் பெண்களைப் போல பேசி அவர்களை வெப்கம் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அரைகுறை ஆடையில் இருக்கின்ற படங்களை காட்டி அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களையும் படம் பிடித்து இந்த கும்பல் அவர்களிடம் பணம் பறித்து வந்திருக்கின்றது. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த டேனியல் பெரி என்னும் 17 வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்டதால் சர்வதேச போலீசார் இந்த விடயம் குறித்து தீவிரமாக புலனாய்வு செய்து இந்த குழுவை தேடியிருக்கின்றார்கள். இந்த குற்றச் செயல் ஒரு நாட்டை மாத்திரம் இலக்கு வைத்து செயற்படவில்லை. இந்த குற்றக்குழுவில் சம்பந்தப்பட்ட 58 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பிலிப்பைன்ஸின் போலீஸ் தலைமை அதிகாரி அலன் புருஸ்மா அவர்கள் கூறியிருக்கின்றார்.
பாலியல் வேலையில் சிக்கக்கூடியவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுடன் இணையத்தில் சிறிது நாட்கள் பேசிய பின்னர் அவர்களை இந்த கும்பல் வீடியோ கால் மூலம் பாலியல் நடவடிக்கைக்கு அழைக்கும். அதனை அவர்களுக்கு தெரியாமலேயே இவர்கள் பதிவு செய்து விடுவார்கள்.
பல வயதானவர்கள் மற்றும் 13 வயது சிறுவர்கள் இப்படியான குழுவினரிடம் அகப்பட்டு பணத்தை இழந்திருக்கின்றார்கள். $500 முதல் $2,000 வரை பலரிடம் இவ்வாறு பணம் பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஹாங்காங், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன் என பல நாடுகளில் கால் சென்டர்களைப் போல அலுவலகம் அமைத்து இவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். இந்த குற்றச்செயலின் அளவு மிகவும் பிரமாண்டமானது என்று கூறுகின்றார் இன்டர்போல் அமைப்பின் டிஜிட்டல் குற்றவியல் துறை இயக்குநர் சஞ்சய்
திர்மானி.
இந்த பணம் பறிக்கும் நடவடிக்கை பிரமாண்டமானது. பணம் மீட்டலை மாத்திரம் இலக்காக கொண்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதனால் ஏற்படும் உணர்வுபூர்வமான பாதிப்பு பயங்கரமானது. இணையம் சமூகத்துக்கு நல்லது கெட்டது இரண்டையும் செய்கிறது. ஆகவே குற்றவாளிகளை பிடிப்பதற்கு போலீசார் மும்முரமாக செயற்படுகிறார்கள்.
ஏதோ இந்த நடவடிக்கையுடன் தமது பணி முடிந்துவிடவில்லை என்று பிலிப்பைன்ஸ் சைபர் குற்றங்களுக்கு எதிரான போலீஸ் படையின் இயக்குநர் கில்பர்ட் சோசா அவர்கள் கூறுகின்றார்.
இந்த நடவடிக்கையுடன் எமது முழு நடவடிக்கைகளும் முடிந்துவிடவில்லை. இன்னமும் நிறைய இலக்குகளும் சந்தேக நபர்களும் இருக்கிறார்கள்.
இன்டர்போல் அமைப்புடன் அமெரிக்கா, ஹாங்காங், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் சேர்ந்து இதற்கான ஒரு செயலணி குழுவை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆங்கிலம் பேசக்கூடிய ஆனால் வறுமையில் வாழ்கின்ற சனத்தொகையை கொண்ட பிலிப்பைன்ஸில் இணையத்தின் மூலமான பாலியல் குற்றங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன.
பூபாலரட்னம் சீவகன். இன்று ஊடக சுதந்திர தினம். இதையொட்டி ஊடகங்களுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தவோ அல்லது அதில் சம்பந்தப்பட்டவர்களை நீதியின் முன் நிறுத்தவோ பாகிஸ்தானிய அரசாங்கம் முற்றாக தவறிவிட்டது என்று அம்னஸ்டி அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. இது பற்றி இஸ்லாமாபாதிலிருந்து கிம் ஹாட்டஸ் அவர்களின் செய்திக்குறிப்பு. தமிழில் சீவகன்.
பாகிஸ்தானில் போக்குவரத்து நெரிசல் வளமையானதுதான். ஆனால் இந்த இடத்தில் ஒரு ஆள் கிட்டத்தட்ட செத்து போனார். இந்த காரில் தான் ஜியோ டிவியின் ஹமித் மியர் சுடப்பட்ட பொழுது அவரது குடும்பத்தினர் அது குறித்து பாகிஸ்தானின் அரசாங்க உளவு பிரிவு மீதுதான் குற்றம் சாட்டினார்கள். அந்த குற்றச்சாட்டை உளவு பிரிவு மறுத்திருக்கின்றது. புலன் விசாரணைகள் தொடர்கின்றன. யார் இதனை செய்திருந்தாலும் அது மிகவும் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியாளர் இறுதி நேரத்தில் கராச்சிக்கு போக முடிவு செய்ததை தாக்குதலாளிகள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். விமான நிலையத்தில் இருந்து 2 நிமிட தூரத்தில் இந்த இடத்தில் அவர்கள் காத்திருந்திருக்கின்றார்கள். அவரை சுட்ட அவர்கள் இந்த திசையில் தான் மோட்டார் சைக்கிளில் ஓடிப்போனார்கள். அவர் நேரடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவம் சர்வதேச மட்டத்தில் முக்கிய செய்தியானது. ஆனால் தினமும் பாகிஸ்தானங்கிலும் செய்தியாளர்கள் மிரட்டப்படுகின்றார்கள், துன்புறுத்தலுக்கு உள்ளாகின்றார்கள். 2011 தேசிய பாதுகாப்பு செய்தியாளரான சலீம் சஹாட் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். ஒரு ஒதுக்குப்புறத்தில் அவரது சடலம் மீட்கப்பட்டது. இஸ்லாமாபாத்தில் அவர் ISI உளவு நிறுவனத்தால் மிரட்டப்பட்டதாக அந்த செய்தியாளரின் மைத்துனர் குற்றம் சாட்டுகின்றார். விசாரணைகளில் எந்த முடிவும் கிடையாது.
நீதியை எதிர்பார்ப்பதிலே எந்த புண்ணியமும் கிடையாது. முதலிலே அதை செய்வதால் செத்தவர் மீண்டும் உயிரோடு வந்துவிடப் போவதில்லை. இரண்டாவதாக, பாகிஸ்தானில் உயிர் பிழைத்து வாழ வேண்டுமானால் நீதி கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொள்ள வேண்டும்.
2008 ராணுவ ஆட்சி முடிவுக்கு வந்தது முதல் 34 செய்தியாளர்கள் இங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சில விலக்குகளை தவிர எவரும் தண்டிக்கப்படாத தன்மைதான் இங்கு நியதி. செய்தியாளர்களுக்கு பல எதிரிகள் இங்கு. உளவு பிரிவுகள், ஆயுத பிரிவுகளை கொண்ட அரசியல் குழுக்கள் மற்றும் கடும்போக்கு தீவிரவாதிகள் என்று அது தொடர்கின்றது. பாகிஸ்தானெங்கிலும் தலிபான்களால் எக்ஸ்பிரஸ் செய்தி ஊடகம் தொடர்ந்து தாக்கப்படுகின்றது. பெஷாவரில் இருக்கின்ற அவர்களது அலுவலகத்தில் ஆசிரியர் ஜாம்ஷாட் பகவானை சந்திக்கச் சென்றோம். இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிரான போரின் முன்னிறங்கு இது. மிக குறைந்த செலவில்தான் இவர்கள் செயற்படுகின்றார்கள். பகவானின் வீடு கடந்த 2 வாரங்களில் 2 தடவைகள் தாக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்புக்காக காவலர்கள் மற்றும் உறவினர்களில் அவர் தங்கியிருக்கின்றார். மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் உறவினரின் வீட்டில் அவர் தங்கியிருக்கின்றார். உறவினர்களின் முகங்களையும் வீடு இருக்கும் இடத்தையும் காட்ட வேண்டாம் என்று அந்த முன்னாள் போர் செய்தியாளர் எம்மை கேட்டுக்கொண்டார். சுய தணிக்கை, அச்சம் ஆகியவற்றுக்கு எதிராக அவர் போராடி கொண்டிருக்கின்றார்.
I have no idea why they choose me as a target. No idea.
என்னை ஏன் இலக்கு வைக்கிறார்கள் என்று எனக்கே புரியவில்லை. என் வாழ்க்கை இப்போது முற்றாகவே மாறிவிட்டது. நான் ஒரு கிரிமினல் போல உணர்கிறேன். நான் ஏதோ தப்பு செய்தவன் போல என்னுடைய ஃபோன் நம்பர்களையும் என்னுடைய வாகன நம்பர்களையும் தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய நண்பர்களுடன் கூட இவற்றை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது.
ஏனைய பல செய்தியாளர்களைப் போல பகவானின் மனைவியும் அவர் இந்த வேலையை கைவிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றார். ஆனால் ஆபத்துகளுக்கு மத்தியில் அவர் தனது பணியை தொடர்கின்றார். இருந்த போதிலும் தனது குடும்பத்துக்கு யார் உதவுவார்கள் என்று அவருக்கு தெரியாது.
செய்தியை தந்தவர் சீவகன். அடுத்து நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வணக்கம் நேர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நமது அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே ஜெயபிரகாஷ்.
தமிழோசி நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்ற வரை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15470 கிலோஹெர்ட்ஸ் மூலம் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே ஜெயபிரகாஷ்.
முதலில் ராகுல்காந்தி தலித் வீடுகளுக்கு செல்வது குறித்து பாபா ராம்தேவ் தெரிவித்த சர்ச்சைக்கிடமான கருத்துக்கள் பற்றி எழுதும் தஞ்சை செந்தில் நேயர் NS பாலமுரளி. காங்கிரஸ் கட்சியின் துணைத்தலைவர் ராகுல்காந்தி தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக தலித் மக்களின் வீட்டுக்கு சென்று வருவதை பற்றி கடந்த April 25 பேசிய யோகா குரு பாபா ராம்தேவ், அவர் சுற்றுலா மற்றும் தேனிலவுக்கு சென்று வருவது போல் அங்கு செல்வதாக ஏளனம் செய்த செய்திகளை நமது தமிழோசையில் அறிந்தேன். இதுபோன்று மோசமாக கருத்து கூறும் பாபா யோகாவில் என்ன செய்தார் என்று தெரியவில்லை. ராகுலுக்கும் உங்களுக்கும் உள்ள மோதலில் ஏன் சாதியை இழுக்க வேண்டும்? பீகார் மாநில நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, சரிதான் என்கிறார்.
சம்பத்குமார் அவர்கள் தயாரித்து வழங்கும் நாகரிக கோமாளிகள் தொடரின் 4வது பகுதி பற்றி எழுதும் திருச்சி நேயர் AM நஜ்முல் ஆரிஃபின், நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணன் அவர்களின் தத்துவம் கலந்த திரையிசை நகைச்சுவை பாடல்களை தேர்ந்தெடுத்து ஒலிபரப்பு செய்தது அருமை. தற்காலத்துக்கு ஏற்ப கருத்துள்ள நகைச்சுவை பாடல்களை NSK அவர்கள் பாடியது அவரது தனிச்சிறப்பாகவும், தயாரித்து வழங்கியவருக்கு நன்றி என்கிறார்.
அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் மலேசிய விஜயம் குறித்து அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து திருச்சி நேயர் VT ரவிச்சந்திரன் எழுதும் இன்னஞ்சலில், மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் எல்லா காலங்களிலும் நல்ல விதமாக இருந்ததில்லை. குறிப்பாக மகாதீர் முகமது பிரதமராக இருந்த காலத்தில் இருதரப்பு உறவுகளில் சிக்கல் இருந்தது உண்மை. 1990களில் மகாதீர் தேவையில்லாமல் அமெரிக்காவை வம்புக்கு இழுத்தது உண்டு என்கிறார்.
இலங்கை மாணவி ஐநா ஓவியப் போட்டியில் பரிசு பெற்றது பற்றிய செய்தி குறித்து எழுதும் பெரிய வளையம் நேயர் கே ரவிச்சந்திரன், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த சிறுமி பரிசு பெற்றது ஆசிய மக்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய செய்தி என்கிறார்.
மஹிந்த ராஜபக்சவுக்கு முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியது குறித்த செய்தி பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் கனடா நேயர் மகாநடராசா, தாங்கள் ஒரு அதிபுத்திசாலிகள், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு அடி முட்டாள் என்பது முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நினைப்பு. ஆட்சியில் இருப்பது பௌத்த சிங்கள பேரினவாதி. இவருடைய மறைமுக ஆசீர்வாதம் பௌத்த கடும்போக்குவாத இருக்கும் வரை பௌத்த பிக்குகளின் அட்டகாசம் தொடரும். ஆயினும் பௌத்த கடும்போக்குவாதம் என்பது இஸ்லாமிய கடும்போக்குவாதம் போன்று மிகவும் கொடூரமான ஒன்றல்ல, எதிர்த்து சமாளிக்கக்கூடிய ஒன்றே என்று கூறியிருக்கிறார்.
மஹிந்த ராஜபக்சவை பிரபாகரனுடன் ஒப்பிட்டு வடமாகாண முதல்வர் CV விக்னேஸ்வரன் பேசியது பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் பாரிஸ் நேயர் டிலன் ராம், பிரபாகரனை பற்றியதான கருத்து தேவையே இல்லாதது. அவர் அரசியல் கட்சித் தலைவரா? தமிழ் மக்களின் ஒற்றுமை என்று பேசிவிட்டு இந்த கருத்து அர்த்தமற்றது. அத்தோடு இறைவனையும் வேண்டுகிறார் என்றும் சொன்னார். அதற்கு நாங்கள் இறைவனையே முதலமைச்சராக்கி இருப்போமே என்கிறார்.
இதே செய்தி பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் மற்றொரு நேயர் கவி கேது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்பது போல் இருக்கிறது என்கிறார்.
இந்த செய்தி குறித்து எழுதும் ஒன்டாரியோ நேயர் இரா விநாயகா, ஆமாம் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களே, பிரபாகரன் தனது மக்களை தவிர வேறு யாருக்கும் செவி சாய்த்தது இல்லைதான். ஆனால் நீங்களோ தமிழ் மக்கள் தவிர அனைவரினதும் சோல் கேட்டு நிலைகுலைந்து காட்சியளிக்கிறீர்கள் என்கிறார்.
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பற்றி எழுதும் ரியாத் நேயர் ஹாஜா நிஜாமுதீன், இந்த கொடூர செயலுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும், எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் திருப்பூர் நேயர் செல்வகுமார், அப்பாவிகளை காவு வாங்கிக் கொண்டு எதை சாதிக்க இவர்கள் நினைக்கிறார்கள் என்று கேட்கிறார்.
இறந்தவர் மற்றும் படுகாயமடைந்தவர்களுக்காக வேதனை அடைகிறேன் என்கிறார் கிருஷ்ணகிரி நேயர் சங்கீத் விஜயகுமார்.
பெய்ட் நியூஸ் என்ற விளம்பரங்களை செய்திகளை போல் வெளியிடும் போக்கு குறித்தும், அரசியல்வாதிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செய்திகளை வெளியிடும் இந்திய ஊடகங்கள் பற்றியும் ஒலிபரப்பான பெட்டகம் பற்றி எழுதும் வேலூர் நேயர் JD மூர்த்தி, இந்திய ஜனநாயகத்தின் தூண்கள் என்று சொல்லிக்கொள்ளும் மற்ற நிறுவனங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஊழலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஊடகங்கள் மட்டும் காசு வாங்காமல் விட்டுவிடுமா? இதனால் செய்திகளின் உண்மைத்தன்மையை நம்ப முடியவில்லை என்பதும் உண்மைதான். இப்போதெல்லாம் செய்திகளையும் வெளிவரும் தீர்ப்புகளையும் நம்ப முடிவதில்லை. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் லஞ்சம் என்று பாட வேண்டும் போல் இருக்கிறது என்கிறார்.
சாய தொழிற்சாலையில் கழிவுநீர் குழாயில் இறங்கி நச்சுவாய் தாக்கி தொழிலாளர்கள் சிலர் இறந்த செய்தி பற்றி எழுது மனமூடி தட்சிணாமூர்த்தி, இந்தியாவில் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன. வெளிநாட்டு பழைய கப்பல்களை உடைப்பது இந்திய ஏழை தொழிலாளர்களே. ஆஸ்பெஸ்டாஸ் பலகைகளை உடைத்து அப்புறப்படுத்துபவர்களும் இந்திய ஏழைகள் தான். இதில் அவர்கள் ஏழைகள் மட்டுமில்லை, குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்கிறார். இவர்களுக்கு இந்திய அரசு பாதுகாப்பு உடைகளையோ கருவிகளையோ தருவதில்லை, அவர்களும் கேட்பதில்லை. கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கூட இவர்களை கண்டுகொள்வதில்லை. உழைத்ததில் கிடைக்கும் சொற்ப சம்பளத்தையும் கோயில் உண்டியலிலும் சாராய கடைகளிலும் செலவழிக்கின்றனர் என்கிறார்.
மலேரியா மலைப்பகுதிகளில் கூட பரவியிருக்கலாம் என்று அனைவருக்கும் அறிவியல் செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், புவி வெப்பம் அதிகரிப்பதால் கொசுக்கள் மலைப்பிரதேசங்களில் பரவி நோய்களை பரப்புவது அதிர்ச்சி தந்தது. சுற்றுச்சூழலை பேணுவதுடன் தான் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். உலகில் பாம்பு கடித்து இறப்பவர்களை விட கொசுக்களால் இருப்பவர்கள் அதிகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்கிறார்.
இலங்கையில் வெடிபொருட்களை உணவில் கொடுத்து வனவிலங்குகளை கொல்லும் செய்தி பற்றி எழுதும் கல்பாக்கம் சுகுமார், இது அதிர்ச்சியை தந்தது. பௌத்தத்தில் யானை புனிதமானது. புத்தரின் அகிம்சை கொள்கையை பின்பற்ற வேண்டிய நாட்டில் மனிதாபிமானமின்றி வாயிலா உயிர்களை கொள்வது பாவத்திலும் கொடிய பாவமாக கருதப்பட வேண்டும் என்கிறார்.
நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேயநேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.